அத்தியாயம் 18. ஆழ்தத்துவமுடைய தெய்வத்தில் விசுவாசம். முடிவான தீர்ப்பு நாளிலே தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் பெயர் வரிசையாக அறிந்திருந்தார் என்பது வெளியாகும். காணப்படாத சாட்சியாகிய ஒருவர் வாழ்வின் ஒவ்வொரு கிரியையையும் கவனித்து வருகிறார். உன் கிரியைகளை அறிவேன் என்று 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் கூறுகின்றார். வெளிப்படுத்தல் 2:1. தங்கள் கோணலான வழிகளில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர்களைத் தேடி அவர்களை பத்திரமும் சமாதானமுமான பாதைகளில் கொண்டு வந்து சேர்க்க நல்ல மேய்ப்பன் எவ்விடையரா முயற்சி செய்தாரென்றும் அளிக்கப்பட்ட எத்தருணங்கள் அசட்டை செய்யப்பட்டனவென்றும் அறியப்பட்டிருக்கிறது. சுகபோகப் பிரியரை கர்த்தர் திரும்பத் திரும்ப அழைத்திருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய அபாயத்தை அறிந்துணர்ந்து தப்புமாறு அவர்களுடைய பாதையில் மீண்டும் மீண்டும் தமது திருவசனமாகியதமாகிய தீபத்தை பிரகாசிக்கச் செய்திருக்கின்றார். ஆயினும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரக காலம் முடிகிற வரைக்கும் அவர்கள் பரியாசம் பண்ணிக்கொண்டு பகடிப் பேச்சுடனே விசாலமான பாதையின் முடிவை நெருங்குகின்றனர். கடவுளுடைய வழிகள் நீதியும் நியாயமுமானவை. குறைவு உடையவர் மீது நியாயத்தீர்ப்பு கூறப்படும் பொழுது எல்லா வாய்களும் அடைக்கப்படும்.
சில விஞ்ஞானிகள் கூறுவது போல, இயற்கையின் மூலமாக வெளிப்படுவதும் சர்வத்தையும் தாங்குவதுமாகிய வல்லமை எங்கும் வியாபித்து கிரியை நடப்பிக்கும் வெறும் சக்தி மட்டுமன்று. தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆயினும் அவர் ஆழ்தத்துவமுடையவர் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலிலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். கடவுளுடைய கரத்தின் கிரியைகளை இயற்கை வெளிப்படுத்தினாலும் அவ்வியற்கை தெய்வமல்ல. இயற்கை கடவுளுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய அன்பையும் வல்லமையையும் மகிமையையும் அவற்றின் மூலமாக அறியலாம். என்ற போதிலும் இயற்கையை தெய்வமாக நாம் கருதுவது கூடாது. மனிதர் தங்கள் கலைத்திறனால் அழகிய வேலைப்பாடுகளை பிறப்பிக்கின்றனர். பார்ப்பதற்கு இன்பமூட்டும் இவ்வேலைப்பாடுகள் கலைஞனை ஓரளவிற்கு நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. ஆயினும் அவ்வேலைப்பாடுகள் கலைஞன் ஆகமாட்டா. அவ்வேலைப்பாடுகளுக்கு அல்ல, அவ்வேலைப்பாடுகளின் சிற்பிக்கே நாம் கனமளிக்கின்றோம். அதுபோலவே இயற்கையானது கடவுளுடைய சிந்தையின் வெளிப்பாடு. இயற்கையையல்ல, அவ்வியற்கையை சிருஷ்டித்தவராகிய தெய்வத்தையே நாம் அந்த மேன்மைக்குரியவராக எண்ண வேண்டும்.
ஆழ்தத்துவமுடைய தெய்வத்தின் காரணத்துவம் மனித சிருஷ்டிப்பில் வெளியாகியது. கடவுள் தமது சாயலாக மனிதனை சிருஷ்டித்தபோது மனித உடற்பொறிகள் யாவும் அமையப்பெற்று இருந்தன. உடலில் உயிர் தோன்றவில்லை. அப்பொழுது தன்னில்தானே ஜீவனுடையவரும் ஆழ்தத்துவமுடையவருமாகியவருமாகிய தெய்வம் அவ்வுடலினுள் ஜீவஸ்வாசத்தை ஊதினார். அப்பொழுது மனிதன் ஜீவனும் சுவாசமும் அறிவுமுடையவனானான். உடல் உறுப்புகள் அனைத்தும் இயங்க ஆரம்பித்தன். இருதயம், இரத்த நாடிகள், நாளங்கள், நாவு, கைகள், பாதங்கள், புலன்கள், மனதின் கிரகிக்கும் தன்மையாவும் தங்கள் வேலையை அவ்வவற்றிற்குரிய பிரமாணங்களுக்கேற்ப செய்ய ஆரம்பித்தன. மனிதன் ஜீவாத்துமாவானான். இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக ஆழ்தத்துவமுடைய தேவன் மனிதனை சிருஷ்டித்து அறிவும் சக்தியும் அளித்திருக்கின்றார். நாம் இரகசியமாக உருவாக்கப்பட்ட போது நமது கரு அவர் கண்ணிற்கு மறைவாக இருக்கவில்லை. நம் அவயவங்கள் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவருடைய புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருந்தன. தாழ்ந்த சிருஷ்டி வர்க்கங்களிலே மனிதன் மேன்மையானவனாக விளங்கினான். அவருடைய சிந்தையும் அவருடைய மகிமையும் அவன் மூலமாக வெளிப்பட வேண்டுமென்பது அவருடைய திட்டம். ஆயினும் மனிதன் கடவுளுக்கொப்பாக தன்னை உயர்த்திக் கொள்ளக்கூடாது.